السلام علیکم ورحمۃ اللہ. اشہد ان لا الہ الا اللہ وحدہ لا شریک لہ واشہد ان محمدًا عبدہ ورسولہ اما بعد فاعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم الحمد للہ رب العالمین الرحمن الرحیم مالک یوم الدین ایاک نعبد و ایاک نستعین اهدنا الصراط المستقیم صراط الذین انعمت علیہم غیر المغضوب علیہم ولا الضالین.
اللہ تعالیٰ کے فضل سے جماعت احمدیہ آسٹریلیا کا جلسہ سالانہ شروع ہو رہا ہے
اور مجھے یہاں کے جلسہ اللہ وین ارلی نال இன்று அஹமதியா ஜமாத் ஆஸ்திரேலியாவின் ஆண்டு மாநாடு துவங்குகிறது. மேலும் எனக்கு இங்கு நடைபெறக்கூடிய மாநாட்டில் ஏறக்குறைய 7 வருடங்களுக்கு பிறகு கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த ஜலசா சாலானாக்கள் நடத்துவதனை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்றிலிருந்து ஏறக்குறைய 123 வருடங்களுக்கு முன்பு துவக்கினார்கள். அல்லது முதல் ஜலசா சாலானா இன்றிலிருந்து 123 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்றது எனலாம். இது இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் ஒரு சிறிய கிராமம் காதியானில் நடைபெற்றது. அதில் 75 நபர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். இன்று இந்த ஜலசாக்கள் உலகில் மிகப்பெரிய பகுதிகளில் கொண்டாடப்படுகின்றது. இதில் பெரிய நாடுகளும் அடங்கும், சிறிய நாடுகளும் அடங்கும், வசதி படைத்த நாடுகளும் அடங்கும், ஏழை நாடுகளும் அடங்கும். உலகில் உள்ள பெரிய கண்டங்கள் அனைத்திலும் இந்த ஜலசா நடைபெற்று வருகின்றது. நிச்சயமாக இந்த மாநாடுகள் உலகில் மூளை முடுக்கெல்லாம் நாடுகளில் எல்லாம் நடைபெற வேண்டி இருந்தது. ஏனென்றால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியிருப்பதனை போன்று இந்த ஜலசாக்களை சாதாரண மனித மாநாடுகளை போன்று கருதாதீர்கள். இது முழுமையாக உண்மைக்கு ஆதரவு மற்றும் இஸ்லாத்தின் நாமத்தினை உயர்த்துவதனை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த ஜமாத்தின் அடிக்கல்லை இறைவன் தனது கையினால் வைத்துள்ளான். ஆக உலகில் மாநாடுகள் நடத்துவது மக்களை ஒன்று திரட்டுவதற்காக அல்ல, மாறாக இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உண்மைத்துவத்திற்கு சான்றாகும். இது அஹமதியா ஜமாத் உண்மையானது என்பதற்கு சான்றாகும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்னறிவிப்பு மிகவும் மகத்தான முறையில் நிறைவேறியதற்கான சான்றாகும். அல்லாஹு தஆலாவின் கூற்றாகிய வஆஹரீன மின்ஹும் லம்மா இல்ஹகு பிஹிம் என்பது மகத்தான அடையாளங்களுடன் நிறைவேறியதற்கான சான்றாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கூற்றாகிய இந்த ஜமாத்தின் அடிக்கல்லை இறைவன் தனது கையினால் வைத்துள்ளான் என்பது வெறும் கூற்று மட்டும் கிடையாது. மாறாக இன்று இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் உதயமாகும் போது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைக்கு சான்றாக இறைவனுடைய உதவி மற்றும் ஆதரவின் காட்சிகளை வெளிக்காட்டுகின்றது. மக்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உண்மைத்துவத்திற்கு ஆதாரங்களை கேட்கின்றனர். கண்கள் மூடப்படவில்லை என்றால், உள்ளம் மற்றும் அறிவில் திரை இல்லை என்றால், அன்னாருடைய உண்மைத்துவத்திற்கு உலகில் மூளை முடுக்குகளில் நடைபெறக்கூடிய ஜலசாக்களே மிகப்பெரிய ஆதாரமாகும். காதியான் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் 123 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த மாநாடு இன்று உலகில் அனைத்து பெரிய கண்டங்களிலும் நடைபெறுகிறது. உலகின் இந்த பெரிய கண்டத்திலும் நடைபெறுகிறது. இந்த பெரிய கண்டத்தின் இந்த பெரிய நாட்டின் நகரில் நடைபெறுகின்றது. இது காதியானிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல் தூரம் உள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். இந்த ஜலசா ஏறக்குறைய ஒரு மாதத்திற்கு முன்பு மிகவும் மகத்தான முறையில் இந்தியாவில் மிக நீண்ட காலம் வரை ஆட்சி புரிந்து வந்த அந்த அரசின் தலைமையகத்தில் நடைபெற்றது. அதனுடைய சில அதிகாரிகள் மற்றும் பாதிரிகள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது வழக்குகளையும் தொடர்ந்திருந்தனர். அன்னாரை நீதிமன்றம் வரை அழைத்தனர். ஆனால் இன்று அந்த நாட்டுடைய அரசு அதிகாரிகள் மற்றும் தலைவர்கள் எந்த அளவுக்கென்றால், அந்த நாட்டின் பாதிரிகளும் கூட அஹமதியா ஜமாத்தின் தூது உலகில் உள்ள சமுதாயங்களையும் மக்களையும் ஒன்றுபடுத்தக்கூடிய தூது ஆகும். அன்பு, பாசம் மற்றும் சகோதரத்துவத்திற்கான தூது ஆகும். இந்த தூதினை உலகில் பரப்ப வேண்டும் என்பதனை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களால் இருக்க முடியவில்லை. இதனை போன்று உலகின் மிகப்பெரிய சக்தியாக கருதப்படக்கூடிய அமெரிக்காவின் அரசும் அதனை சார்ந்தவர்களும் நமது ஜலசாக்களுக்கு வந்து அல்லது தனது தூது செய்தியின் மூலம், அதாவது இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தி எங்களுக்கு அஹமதியா ஜமாத் மூலமாகவே தெரிய வந்துள்ளது என கூறும் கட்டாயத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஆக இந்த ஜலசாக்கள் அகமதிகளுக்கு அறிவு மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு காரணமாக அமைகின்ற அதே வேளையில் அவ்வாறு அமையும் வேண்டும், மற்றவர்களையும் இஸ்லாத்தின் சிறப்புகளை ஏற்றுக்கொள்ள செய்கின்றன. மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வார்த்தைகளை இவை உண்மைப்படுத்துகின்றன. அதாவது இவற்றின் அடிப்படை இறைவனின் உதவியே ஆகும். இவற்றின் நோக்கம் இஸ்லாத்தின் நாமத்தினை உயர்த்துவதாகும். இந்த ஜலசாக்கள் இஸ்லாத்தின் பெயரை உயர்த்துவதனை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த ஜலசாக்கள் உலகில் இஸ்லாம் மிகவும் உயர்வான மேன்மையான மார்க்கம் என்பதனை நிரூபிக்கக்கூடிய வழியும் ஆகும். ஆக இந்த காலத்தில் மற்றவர்களும் கூட அஹமதியா ஜமாத் சார்பாக வெளிப்படக்கூடிய இஸ்லாத்தின் சிறப்புகளை, அதாவது உண்மையான இஸ்லாத்தினை, திருக்குறளுடைய போதையின்படி உள்ள இஸ்லாத்தினை ஏற்றுக்கொள்கின்றனர் என்றால், பிறகு அகமதிகளுக்கு தனது பொறுப்புகளை பற்றி அதிக அளவு கவனம் ஏற்பட வேண்டாமா? ஒரு அகமதிக்குரிய பொறுப்பு இந்த விஷயங்களின் மூலம் மேலும் பல மடங்கு அதிகமாகிறது. இந்த ஜலசாவில் கலந்து கொண்டு இதனை தனது அறிவு, செயல், நம்பிக்கை மற்றும் ஆன்மீக நிலைகளை பல மடங்கு அதிகமாக்குவதற்கு வழியாக்குங்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜலசாவின் நோக்கங்களை பற்றி கூறினார்கள். அதில் இதில் கலந்து கொண்டு இறையச்சம் மற்றும் இறை வணக்கத்தின் ஒரு முன்மாதிரியாக ஆகுங்கள் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த ஜலசா உங்களுக்குள் இறை அச்சத்தினை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். மென்மையான உள்ளம், பரஸ்பரம் அன்பு, சகோதரத்துவம் போன்றவற்றில் ஒருவர் மற்றவருக்கு உதாரணமாக திகழ வேண்டும். சகோதரத்துவத்தில் ஒரு முன் உதாரணத்தை நிலைநாட்டுங்கள். தன்னடக்கம், பணிவு ஆகியவற்றை மேற்கொள்ளுங்கள். மார்க்க தொண்டிற்காக தனக்குள் ஒரு உணர்வையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துங்கள். இந்த ஜலசா மூலம் அல்லாஹு தாலாவுடன் ஒரு உயிரோட்டம் உள்ள தொடர்பை ஏற்படுத்த முயலுங்கள். இந்த மாநாட்டு நாட்களில் நீங்கள் செய்த பையத் நிபந்தனைகளை ஆய்வு செய்யுங்கள். அதில் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுடன் படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளின் பக்கம் கவனம் செலுத்துவதும் அவசியமாகும். அன்னார் கூறினார்கள், உண்மையான உள்ளத்துடன் மார்க்க கட்டளைகளை தனது தலையில் எடுத்துக் கொள்ளாதவருடன் எனக்கு என்ன வேலை இருக்கிறது? ஆக இது ஓர் அகமதி செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணியாகும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மிஷனை கொண்டு வந்தார்கள். நாம் அன்னாருடன் செய்த பையத்தின் உரிமையை நிறைவேற்ற வேண்டுமென்றால், மேலும் அன்னார் கொண்டு வந்த அந்த பணியை நிறைவு செய்ய வேண்டுமென்றால், அன்னார் நமக்கு வழங்கிய போதனைகளின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் அன்னார் நம்மிடம் வைத்திருந்த அனைத்து எதிர்பார்ப்புகளுடன் முழுமையாக செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். நாம் அகமதியாகிவிட்டோம், அதனால் நோக்கம் நிறைவேறிவிட்டது என ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அகமதியான பிறகு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் வைத்திருந்த அந்த எதிர்பார்ப்புகளை, அந்த விஷயங்களை நாம் தேட வேண்டும். மாநாட்டின் மூன்று நாட்களும் ஒன்றுபட்ட ரீதியில் ஆன்மீக சூழலை கொண்டதாகும். ஆகையால் குறிப்பாக இந்த நாட்களில் அந்த எதிர்பார்ப்புகளை தேடியவாறு இங்கு நடைபெற உள்ள நிகழ்ச்சிகள் மூலம் பலன் பெற்றவாறு நாம் ஒரு உண்மையான அகமதி ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதற்காக தன்னை ஆராய வேண்டும். தற்பொழுது நான் உங்கள் முன்பு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்த்த தரத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடிய பட்டியலில் ஒரு சிலவற்றை எடுத்துக் கூறுவேன். அவர்கள் ஜலசாவின் நோக்கங்களில் ஒன்றாக இதனை கூறியிருந்தார்கள். அதாவது இதன் மூலம் வரக்கூடியவர்களுடைய உள்ளங்களில் தக்வா, அதாவது இறையச்சம் ஏற்பட வேண்டும். தக்வா என்பது என்ன? இதனை பற்றி அன்னார் கூறுகின்றார்கள், தக்வா சிறிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இதன் மூலம் மனிதனின் உட்புறம் உள்ள ஒவ்வொரு ஆற்றல் மற்றும் சக்தியின் மீது வெற்றி பெற்றுள்ள அனைத்து ஷைத்தான்களுக்கு எதிராக சண்டையிட வேண்டியுள்ளது. மனிதனுக்குள் இந்த அனைத்து ஆற்றல்களும் நப்சே அம்மாரா என்ற நிலையில் ஷைத்தான் ஆகும். நப்சே அம்மாரா என்பது திரும்ப திரும்ப தீமையின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடிய நப்சின் நிலைக்கு கூறப்படும். அது அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதற்கு பதிலாக உலகில் ஷைத்தான் பரப்பியுள்ள வெக்கங்கெட்ட நிலையின் பக்கம் கவனத்தை ஏற்படுத்தும், தீமைகளை அழகுபடுத்தி காண்பிக்கும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், உங்களை வழியெடுக்கக்கூடிய இதுதான் மனிதனுடைய ஷைத்தான் என கூறுகின்றார்கள். மேலும் கூறுகின்றார்கள், மனிதனை வழியெடுக்கக்கூடிய இந்த மனித ஆற்றல்கள் சீர்திருந்தவில்லை என்றால் அது பிறகு மனிதனை அடிமையாக்கிவிடும். கூறுகின்றார்கள், அறிவும் ஆற்றலும் தவறாக பயன்படுத்தப்பட்டு ஷைத்தானாக ஆகிவிடுகின்றன. சில மனிதர்களுக்கு தனது அறிவின் மீது, ஆற்றல் மீது பெருமை இருக்கும். இந்த பெருமையே அவரை ஷைத்தானாக ஆக்கிவிடும், அல்லது இந்த அறிவும் ஆற்றலுமே ஷைத்தானாகிவிடும். இறையச்சமுடையோரின் பணி இந்த ஆற்றல்கள் மற்றும் இதுபோன்ற ஏனைய ஆற்றல்களையும் சீர்திருத்த வேண்டும். அதாவது இறைவன் புறமிருந்து கிடைத்த தனது இந்த ஆற்றல்களை சரி செய்ய வேண்டும். சந்தர்ப்பத்திற்கேற்ப நீதியுடன் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு நடந்தால் பிறகு அது தக்வா ஆகும். மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், நமது ஜமாத்திற்கு குறிப்பாக தக்வாவுடைய தேவை இருக்கின்றது. மேலும் குறிப்பாக நபி என வாதம் புரிந்தவருடன் தொடர்பு கொண்டுள்ள காரணத்தினாலும் அவரது பையத்தில் இணைந்திருப்பதனாலும் தக்வா குறிப்பாக அவசியமாக இருக்கின்றது. இதன் மூலம் போராமை, தப்பண்ணம், இணை வைத்தல் மற்றும் உலக விரும்பிகளாக இருந்தவர்கள் அந்த அனைத்து துன்பங்களிலிருந்து ரட்சிப்பு பெற வேண்டும். ஆக பையஸ் செய்த பிறகு தூய மாற்றம் ஏற்படவில்லை என்றால் பிறகு பையஸ் செய்த நோக்கம் நிறைவேறாது. பிரிதோரிடத்தில் தக்வாவை பற்றி விளக்கியவாறு, அறிவுரை வழங்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள். தக்வாவின் வழிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தக்வாவை மட்டும்தான் முழு ஷரியத்தின் சாராம்சம் என கூற முடியும். ஷரியத்தை சுருக்கமாக கூறுவதென்றால் ஷரியத்தின் மையப்புள்ளி தக்வாவாகத்தான் இருக்கும். தக்வாவிற்கு பல தரஜாக்களும் பல படித்தரங்களும் உள்ளன. ஆனால் உண்மையை தேடக்கூடிய ஒருவராக இருந்து ஆரம்ப படித்தரங்களை தொடர்ந்து பற்றுணர்வுடன் கடக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போது அவர் இந்த நம்பிக்கை மற்றும் உண்மையின் தேடலினால் உயர்வான தரத்தினை அடைந்துவிடுகின்றார். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அதாவது அல்லாஹ் இறையச்சமுடையோரின் துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான். இது அவனது வாக்குறுதியாகும். அவனது வாக்குறுதியில் முரண்பாடு இருக்காது. அல்லாஹ் ஒருபோதும் தனது வாக்குறுதியினை மீறமாட்டான். அவன் கூறுகின்றான், இன்னல்லாஹா லா யுக்லிஃபுல் மீஆத், ஆக துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தக்வா நிரந்தரமான ஒரு நிபந்தனையாக உள்ளது. பிறகு ஒரு அறிவில்லாத மனிதர் வழி தெரியாமல் துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென விரும்பினால் அவர் முட்டாள் அல்லது அறிவற்றவர் இல்லையா? ஆக நமது ஜமாத்தார்கள் முடிந்த அளவு ஒவ்வொருவரும் தக்வாவின் பாதையில் செல்வது கட்டாயமாகும். இதன் மூலம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான இன்பம் மற்றும் ஆனந்தத்தை பெற வேண்டும். அதிகப்படியான ஈமானில் பங்கு பெற வேண்டும். மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் தனது ஆற்றல்களை சக்திகளை பயன்படுத்த வேண்டும். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சக்திகளை அவன் பயன்படுத்தினால் நிச்சயமாக அவன் இறைவனின் வழியாக அதாவது நண்பனாக ஆக முடியும். நான் உறுதியாக கூறுகின்றேன், இந்த உம்மத்தில் பல ஆற்றல்களை கொண்டவர்கள் வருகின்றனர். அவர்கள் ஒளி, உண்மை மற்றும் தூய்மையினால் நிறைந்திருப்பார்கள். ஆகையால் எந்த மனிதரும் தன்னை அந்த ஆற்றல்களிலிருந்து தடுக்கப்பட்டவராக கருத வேண்டாம். அல்லாஹ் ஏதாவது பட்டியலை வெளியிட்டிருக்கின்றானா? அதன் மூலம் நாம் இந்த அருள்களிலிருந்து பலன் பெற முடியாது என கருதுவதற்கு, அதாவது இந்த அருள்கள் அவர்களுக்குத்தான் கிடைக்கும், நமக்கு கிடைக்காது என்பதற்கு, அவ்வாறு எந்த ஒரு பட்டியலும் இல்லை. அன்னார் கூறுகின்றார்கள், இறைவன் மிகவும் அதிகமாக இரக்கம் காட்டக்கூடியவன் ஆவான். அதாவது இரக்கம் ஒரு பெரிய கடலாகும். அது ஒருபோதும் முடிவடையாது. அதை தேடக்கூடியவர்கள், அதனை விரும்பக்கூடியவர்கள் ஒருபோதும் வீணாக்கப்படுவதில்லை. ஆகையால் நீங்கள் இரவில் எழுந்து துவாக்களை செய்யுங்கள். அவனது அருளை வேண்டுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் துவாக்கள் செய்வதற்கு பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. ருக்கு செய்யும் போது, நிற்கும் போது, உட்கார்ந்திருக்கும் போது, சஜிதா செய்யும் போதும் இதுபோன்று பல சந்தர்ப்பங்கள் தொழுகையில் உள்ளன. இதனை போன்று 8 பொழுதுகளில் 5 நேரம் தொழப்படுகின்றது. ஃபஜர், லோஹர், அஸ்ர், மஹரிப் மற்றும் இஷா இவற்றில் முன்னேற்றம் பெற்று அஷ்ராக் மற்றும் தஹஜூத் தொழுகையும் உள்ளது. இவை அனைத்தும் துவாக்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்களே ஆகும். தொழுகையின் உண்மையான நோக்கம் மற்றும் சாராம்சம் துவாவே ஆகும் என்பதனை விளக்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், தொழுகையின் உண்மையான நோக்கம் மற்றும் சாராம்சம் துவாவே ஆகும். துவா செய்வது அல்லாஹ்வின் இயற்கை சட்டத்திற்கு ஏற்பவே உள்ளதாகும். நாம் பொதுவாக இதனை பார்க்கின்றோம். அதாவது குழந்தை அழும்போது, கண்ணீர் விடும்போது தாய் எந்த அளவு துடிப்புடன் சென்று அதற்கு பால் தருகின்றாள், உலூஹியத் மற்றும் உபூபியத்தில் இதுபோன்ற தொடர்புதான் உள்ளது. அதாவது அல்லாஹ் மற்றும் அடியானுக்கு இடையில் இப்படிப்பட்ட ஒரு தொடர்புதான் உள்ளது. இதனை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியாது. மனிதன் அல்லாஹுவின் வாசலில் விழும்போது மிகவும் பணிவுடன் அழுது மன்றாடியவாறு தனது நிலையை அவன் முன் வைக்கும் போது, அவனிடம் தனது தேவையை கேட்கும் போது, பிறகு உலூஹியத் அதாவது இறைவனுடைய கருணை உணர்வு பொங்கியலும், பிறகு அந்த மனிதர் மீது கருணை காட்டப்படும். அல்லாஹு தாலாவுடைய அருள் ஒரு பணிவை வேண்டுகின்றது, அழுகையையும் மன்றாடலையும் வேண்டுகிறது. ஆகையால் அவனுக்கு முன்பு அழக்கூடிய கண்களை வைக்க வேண்டும். மேலும் கூறுகின்றார்கள், இறைவன் முன் அழுவதன் மூலம் மன்றாடுவதன் மூலம் எதுவும் கிடைக்காது என சிலர் கருதுகின்றனர். இன்றைய நாட்களில் நாத்திகம் இளைஞர்களிடமும் சில மக்களிடமும் இதுபோன்ற எண்ணங்களை மிகவும் அதிகமாக உருவாக்குகின்றது. ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் முன்பு அழுவதன் மன்றாடுவதன் மூலம் எதுவும் கிடைக்கப்பெறாது என கூறுகின்றனர். இது முற்றிலும் தவறானதும் பொய்யானதுமாகும். இப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹுவின் இருப்பின் மீதும் அவனது பண்புகள் மீதும் அவனது வல்லமை மற்றும் ஆற்றல் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆவார்கள். அவர்களிடம் உண்மையான ஈமான் இருக்கும் என்றால் அவ்வாறு கூறுவதற்கு அவர்களுக்கு தைரியம் வந்திருக்காது. ஒருவர் அல்லாஹுவிடம் உண்மையான தௌபாவுடன் அதாவது பாவமன்னிப்புடன் வந்திருந்தால் உண்மையான தௌபா நிபந்தனையாகும். அல்லாஹு கொடுத்த பணிகளை கடைபிடித்து வர வேண்டும். அவ்வாறு உண்மையான தௌபா செய்து வரக்கூடியவர் மீது அல்லாஹ் எப்பொழுதும் அருள் பொழிந்திருக்கின்றான். யாரோ ஒருவர் உண்மையாகத்தான் கூறியிருக்கின்றார், அதாவது இந்த அன்பு செலுத்தக்கூடியவர் எப்படிப்பட்டவர் ஆவார், இவரது நண்பர் இவரது நிலையை பார்க்க கூட இல்லை, மருத்துவர் இருக்கின்றார், நண்பரே வேதனை எங்கே உள்ளது, உங்களிடம் அந்த வேதனை ஏற்படவில்லை ஆனால் சிகிச்சை அளிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான். அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் தூய உள்ளத்துடன் வர வேண்டும் என இறைவன் விரும்புகின்றான். அதற்கு அவனுக்கேற்ப தன்னை ஆக்கிக் கொள்வது நிபந்தனை ஆகும். இறைவனிடம் செல்ல தகுதியாக்கக்கூடிய அளவிற்கு உண்மையான மாற்றத்தை தனக்குள் ஏற்படுத்தி காட்டுங்கள். நான் உங்களிடம் உண்மையாகவே கூறுகின்றேன், இறைவனிடம் பல அபூர்வமான வல்லமைகள் உள்ளன, அதில் எண்ணிலடங்கா அருள்களும் உள்ளன. அதனை பார்ப்பதற்கும் அடைவதற்கும் அன்பிற்குரிய கண்களை உண்டாக்குங்கள். உண்மையான அன்பு இருக்குமென்றால் இறைவன் துவாக்களை அதிகமாக கேட்கக்கூடியவனும் உதவி புரியக்கூடியவனும் ஆவான். தன்னடக்க மற்றும் பணிவின் பக்கம் கவனம் முட்டியவாறு அதன் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறையச்சம் உடையவருக்குரிய முதல் நிபந்தனை அவர் தனது வாழ்வினை ஏழ்மையாகவும் எளிமையாகவும் கழிக்க வேண்டும். இது தக்குவாவின் ஒரு பகுதியாகும். இதன் மூலம் அனுமதிக்கப்படாத கோபத்துடன் போட்டியிட வேண்டும். மிகப்பெரிய அறிஞர்களுக்கும் உண்மையாளர்களுக்கும் கடைசி மற்றும் கடுமையான நிலை கோபத்திலிருந்து தவிர்ந்திருப்பதாகும். ஆணவமும் தற்பெருமையும் கோபத்தினால் வருகின்றது. இதுபோன்ற கோபமும் ஆணவத்தினால் உண்டாகிறது, ஆணவம் தற்பெருமையினால் உண்டாகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் தன்னை மற்றவர் மீது மேன்மைப்படுத்தும் போதுதான் கோபம் வருகின்றது. அப்போது மனிதன் தன்னை ஒரு பொருட்டாக கருத ஆரம்பித்து விடுகின்றான். எனது ஜமாத்தார்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றொருவரை சிறியவர் என்றோ பெரியவர் என்றோ கருதக்கூடாது. ஒருவர் மற்றவர் மீது தற்பெருமை கொள்ளக்கூடாது மற்றும் தரக்குறைவான பார்வையில் பார்க்கக்கூடாது, அதாவது தன்னை விட குறைவானவராக கருதக்கூடாது என நான் விரும்புகின்றேன். இறைவன் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதனை நன்கு அறிவான். இது ஒரு வகையான பிறரை அற்பமாக கருதுவதாகும். இதற்குள் ஏளனம் உள்ளது. இந்த ஏளனம் விதையை போன்று வளர்ந்து அவனது அழிவுக்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது என அச்சம் உள்ளது. இந்த ஏளனத்தை உள்ளத்தில் வைத்திருந்தால் விதை விதைக்கப்பட்ட பின் அது வளர்ந்து செடியாகி மரமாகி விடுவதனை போன்றே ஏளனமும் வளரும். பிறகு இறுதியில் அது மனிதனை அழித்துவிடும். மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், சில மனிதர்கள் பெரியவர்களை சந்திக்கும் போது மிகவும் மரியாதையுடன் நடப்பார்கள், மிகவும் அழகிய ஒழுக்கத்தினை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் பெரியவர் யார் என்றால், எளியவரின் விஷயங்களை எளிமையுடன் கேட்பவரே, அவருக்கு ஆறுதல் வழங்கக்கூடியவரே, அவரது வார்த்தைக்கு கண்ணியமளிக்கக்கூடியவரே, துக்கம் ஏற்படக்கூடிய எந்த விதமான கடின வார்த்தைகளையும் கூறாதவரே பெரியவராவார். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், வலா தனாபசு பில் அல்காபி பீசல் இஸ்முல் ஃபுசூகு பாதல் ஈமானி வமல்லம் யதுப் ஃஉலாயிக ஹுமுல் லாலிமூன். அதாவது, நீங்கள் ஒருவர் மற்றவரை பட்டப்பெயர் சூட்டி அழைக்காதீர்கள். இது தீயவர்களின் செயலாகும். இது மார்க்கத்தை விட்டு விலக்கி செல்லக்கூடியதாகும். எவர் ஒருவர் மற்றவரை கேலி செய்வாரோ, அவர் அவ்வாறு ஆகாதவரை மரணிக்க மாட்டார். தனது சகோதரரை இழிவடைந்தவராக கருதாதீர்கள். ஒரே நீரூற்றிலிருந்து எல்லாரும் பருகும் போது யாருடைய அதிர்ஷ்டத்தில் அதிகமாக தண்ணீர் குடிப்பது உள்ளது என்று யார் அறிவார்? நாம் அனைவரும் அல்லாஹுவின் அடியார்கள் ஆவோம். அவனது அருள்தான் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். பிறகு அல்லாஹுவின் அருள் யார் மீது அதிகம் இருக்கும் என்பதனை யார் அறிவார்? உலக செல்வங்களை பெறுவதனால் யாரும் கண்ணியத்திற்குரியவராகவும் மேன்மைக்குரியவராகவும் ஆகிவிட முடியாது. இறைவனது பார்வையில் இறையச்சம் உடையவரே பெரியவர் ஆவார். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர். ஒரு சந்தர்ப்பத்தில் ஜமாத்திற்கு அறிவுரை வழங்கியவாறு அன்னார் கூறினார்கள், நல்லடியார்களை தவிர அல்லாஹ் வேறு யாரை பற்றியும் கவலையடைய மாட்டான். பரஸ்பரம் அன்பையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்துங்கள். காட்டு மிராண்டித்தனத்தையும் கருத்து வேறுபாட்டையும் விட்டுவிடுங்கள். எல்லா விதமான கேலி கிண்டல்களிலிருந்தும் விலகி இருங்கள். ஏனென்றால் ஏளனம் செய்வது உண்மையை மனிதனுடைய உள்ளத்திலிருந்து விலக்கி எங்கேயோ கொண்டு சேர்த்துவிடும். பரஸ்பரம் கண்ணியத்துடன் பழகுங்கள். ஒவ்வொருவரும் தனது சுகத்தை விட தனது சகோதரனுடைய சுகத்திற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். இது மிகப்பெரிய விஷயமாகும். அல்லாஹுடன் ஓர் உண்மையான சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹுடன் எந்த விதமான சண்டை கிடையாது. அல்லாஹுடன் உண்மையான சமாதானம் என்பது அவனது கட்டளைகளின்படி செயல்படுவதும், அவனது இபாதத்திற்குரிய உரிமையை செலுத்த வேண்டும், அவனது அடியார்களின் உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதாகும். அவனுக்கு கட்டுப்பட்டவாறு திரும்பி வாருங்கள். அல்லாஹுடைய கோபம் பூமியின் மீது விழுகிறது. முழுமையான முறையில் தனது அனைத்து பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டியவாறு அவனிடம் வருபவரே அதிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியவராவார். நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹுடைய கூற்றின்படி நீங்கள் செயல்பட்டால், அவரது மார்க்கத்திற்காக பணியாற்றக்கூடியவராக நீங்கள் முயற்சி செய்தால், பிறகு இறைவன் அனைத்து தடைகளையும் அகற்றி விடுவான். நீங்கள் வெற்றி பெற்றவராகி விடுவீர்கள். நீங்கள் பார்த்ததில்லையா, விவசாயி நல்ல விளைச்சலுக்காக வயலில் உள்ள வீணானவற்றை புற்பூண்டுகளை அகற்றி விடுவார். மேலும் தனது வயலை அழகான மரங்கள் மற்றும் கனிகள் தரக்கூடிய செடிகளை கொண்டு அழகுபடுத்துவார். அதனை பாதுகாப்பார். அனைத்து வித தீங்கிலிருந்தும் அழிவிலிருந்தும் அதை பாதுகாப்பார். ஆனால் கனிதராத காய்ந்த மரம் மற்றும் செடிகளை பற்றி, அது அழிந்து போனாலும் காய்ந்து போனாலும் அதனை பற்றி தோட்டக்காரர் கவலையடைய மாட்டார். ஏதாவது விலங்கு வந்து அதனை சாப்பிட்டாலும், அல்லது ஏதாவது ஒரு மரம் வெட்டி அதனை வெட்டி அடுப்பில் போட்டாலும் அதனை பற்றி அந்த தோட்டக்காரர் கவலையடைய மாட்டார். இவ்வாறே நீங்களும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹுவின் பார்வையில் உண்மையாளர் ஆகிவிட்டீர்கள் என்றால் யாருடைய பகைமையும் உங்களுக்கு துன்பம் தராது. ஆனால் நீங்கள் உங்களது நிலையை சரி செய்யவில்லை என்றால், அல்லாஹுவுடன் கட்டுப்படுதலுக்கான ஓர் உண்மையான உறுதிமொழியை எடுக்கவில்லை என்றால், பிறகு அல்லாஹு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்படுகின்றன, ஆனால் அதன் மீது யாரும் இரக்கம் காட்டுவதில்லை. ஆனால் ஒரு மனிதர் கொல்லப்பட்டால் எந்த அளவு விசாரிக்கப்படுகின்றது? மனிதன் கொல்லப்பட்டால் விசாரணை நடைபெறுகிறது, சட்டம் கேள்வி கேட்கின்றது. ஆனால் விலங்குகள் அறுக்கப்படுகின்ற போது அதன் மீது யாரும் இரக்கம் காட்டுவதில்லை. ஆக நீங்கள் உங்களை விலங்குகளை போன்று வீணாக கவனமற்றதாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் பிறகு உங்களது நிலையும் அவ்வாறானதாகவே ஆகிவிடும். ஆகையால் நீங்கள் இறைவனது அன்பிற்குரியவராகிவிடுங்கள். இதன் மூலம் எந்தவித தொல்லைக்கும் துன்பத்திற்கும் உங்களை அணுக தைரியம் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த விஷயமும் பூமியில் நடைபெறாது. ஒவ்வொருவரும் தமக்கிடையில் இருக்கக்கூடிய சண்டை, வெறுப்பு, பகைமை போன்றவற்றை களையுங்கள். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை விட்டுவிட்டு மிகவும் முக்கியமான, மகத்துவமான விஷயத்தின் பக்கம் தன்மை முழுமையாக ஈடுபடுத்துங்கள். இது எனது வசியத்தாகும். இந்த விஷயத்தை எனது வசியத்தாக உயிலாக நினைவில் கொள்ளுங்கள். பிறருடன் ஒருபோதும் விரைவாகவும் கடினமாகவும் நடந்து கொள்ளாதீர்கள். மாறாக மெதுவாகவும் மென்மையாகவும் பணிவுடனும் ஒவ்வொருவருக்கும் புரிய வையுங்கள். அடுத்து ஜமாத்திற்கு ஒழுக்க மேம்பாட்டின் பக்கம் கவனம் செலுத்தியவாறு அன்னார் கூறுகின்றார்கள், நமது ஜமாத்திற்கு ஒழுக்கத்தில் முன்னேறுவது அவசியமானதாகும். ஏனென்றால் அல் இஸ்திகாமத்து ஃபௌக்கல் கராமதி, அதாவது உறுதியாக நிலைநிற்றல் அற்புதத்தை விட மேலானதாகும். மேலானதாகும் என்பது மிகவும் புகழ்பெற்ற விஷயமாகும். நினைவில் கொள்ளுங்கள், யாராவது உங்கள் மீது கடினத்தை மேற்கொண்டால் முடிந்தளவு அதற்கு மென்மை மற்றும் நன்மையை கொண்டு பதில் கொடுங்கள். தீவிரவாதம் மற்றும் கட்டாயப்படுத்துவதை பதில் கொடுக்கக்கூடிய நிலையில் கூட கையாளாதீர்கள். நாம் உலகிற்கு இந்த பாடத்தை தான் கொடுக்கின்றோம். இதுதான் உலகில் அமைதியினை ஏற்படுத்துவதற்கான வழியாகும் என கூறும்போது உலகமும் இதனை விரும்புகின்றது. ஆனால் நமது செயல் முன்மாதிரியும் இவ்வாறே இருக்க வேண்டும். அதில் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதரிடம் நஃப்ஸும் இருக்கின்றது. அது மூன்று வகைப்படும். அவை அம்மாரா, லவ்வாமா, முத்துமைன்னா என்பதாகும். அம்மாராவுடைய நிலையில் மனிதன் உணர்வு மற்றும் எழுச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. இதனை பற்றி நான் ஏற்கனவே கூறினேன். அதில் தனது விருப்பத்திற்கேற்ப செயல்படுவார். மேலும் நல்லொழுக்க நிலையில் இருந்தும் விழுந்து விடுவார். ஆனால் லவ்வாமாவுடைய நிலையில் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வார். அவரது உள்ளம் நான் தீங்கிழைத்துள்ளேன் என திரும்ப திரும்ப குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கும். அன்னார் கூறுகின்றார்கள், எனக்கு ஒரு கதை நினைவுக்கு வந்தது. இதனை சாதி போஸ்தானில் எழுதியுள்ளார். அதாவது ஒரு பெரியவரை நாய் ஒன்று கடித்தது. அவர் வீட்டிற்கு வந்தார். வீட்டில் உள்ளவர்கள் அவர் நாயினால் கடிக்கப்பட்டதனை கண்டனர். ஒரு சின்ன சிறிய ஒரு பெண் பிள்ளையும் அந்த வீட்டில் இருந்தது. அவள், நீங்கள் ஏன் நாயை கடிக்கவில்லை என கேட்டாள். அதற்கு அவர், மனிதரிடம் நாய் பண்பு இருக்காது என கூறினார். இதனை போன்றே மனிதனும் இருக்க வேண்டும். அதாவது ஏதாவது ஒரு தீயவன், தீங்கிழைப்பவன் ஏசினால் மூமின் கண்டிப்பாக அதனை கண்டும் காணாமல் விட்டுவிட வேண்டும். இல்லை என்றால் அதே நாய் பண்பின் உதாரணமே இங்கும் பொருந்திவிடும். இறை நெருக்கத்தினை பெற்றவர்கள் அதிக அளவு ஏசி பேசப்பட்டுள்ளனர். மிகவும் கடுமையான முறையில் கஷ்டப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் ஆரிஸ் அனில் ஜாஹிலீன், அவர்கள் அறிவினரிடமிருந்து விலகியே இருப்பவர்கள் என்ற பட்டம் கிடைத்தது. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்சானை காமில், அதாவது முழுமை பெற்ற மனிதர், அவர்களுக்கும் மிக மோசமான துன்பங்களும் கஷ்டங்களும் இழைக்கப்பட்டன. அன்னாரை பற்றி மக்கள் இழிவான வார்த்தைகளை கூறியே வந்தனர். ஆனால் நல்லொழுக்கத்தின் முழு வடிவமாக திகழ்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு எதிராக என்ன செய்தார்கள்? அந்த தீயவர்களுக்காக துவா செய்தார்கள். என்றால், அல்லாஹ், நீர் அறிவினரிடமிருந்து விலகி இருந்தால் நாம் உமது உயிரையும் கண்ணியத்தையும் பாதுகாப்போம். இந்த உலகவாதிகளால் உங்கள் மீது தாக்குதல் நடத்த முடியாது என வாக்குறுதி அளித்திருந்தான். அவ்வாறே நடக்கவும் செய்தது. உசூருடைய எதிரிகளால் அன்னாருடைய கண்ணியத்திற்கு பங்கம் ஏற்படுத்த முடியவில்லை. எதிரிகள் தானே இழிவடைந்து அன்னாருடைய காலடியில் விழுந்தனர், அல்லது அன்னாரது கண்முன்னே அழிந்து போனார்கள். ஆக இது லவ்வாமாவுடைய பண்பு ஆகும். இதில் மனிதன் குழப்பத்திலும் தன்னை சீர்திருத்திக் கொள்வான். இது தினசரி விஷயமாகும். ஏதாவது அறிவினர், தீயவன் ஏசினால் அல்லது யாராவது வம்பு செய்தால் எந்த அளவு அவரிடமிருந்து விலகி இருப்பீர்களோ அதே அளவு கண்ணியத்தினை பாதுகாப்பீர்கள். மேலும் எந்த அளவு அவருடன் சண்டையிடுவீர்களோ போட்டியிடுவீர்களோ அதே அளவு அழிந்தும் போவீர்கள், இழிவும் அடைவீர்கள். நப்சே முத்மைன்னாவுடைய நிலையில் மனிதனுடைய நிலை நன்மைகளாகவும் தியாகங்களாகவும் ஆகிவிடும். அல்லாஹுவை தவிர மற்ற அனைத்தையும் விட்டு விடுவார்கள். அவர்கள் உலகில் திரிந்து உலக மக்களை சந்திப்பார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் இங்கு இருப்பதில்லை. அவர்கள் இருக்கக்கூடிய உலகம் வேறொரு உலகமாக இருக்கும். அங்குள்ள வானமும் பூமியும் வேறொன்றாக இருக்கும். இதுபோன்ற புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஏற்படுத்தத்தான் அதில் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். நம்மில் ஒவ்வொருவரும் தனது நப்சை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். நாம் நமது தொடர்பில் அன்பு மற்றும் நேசத்தில் எந்த அளவு முன்னேறக்கூடியவர்களாக இருப்போமோ அங்கு தபலீருக்கான பல வழிகள் திறக்கக்கூடும். வருத்தத்துடன் கூற வேண்டியுள்ளது, சில மக்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட சண்டையிட ஆரம்பித்து விடுகின்றனர். மாநாடுகளிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இவை அனைத்தும் ஜலசாவுடைய புனிதத்துவத்தை பாலாக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு இங்கிருந்து கூட சில புகார்கள் வந்துள்ளன. வெளியில் சென்றபோது, பார்க்கிங்கு சென்றபோது சண்டை ஏற்படுகின்றது. பழைய பகை இருந்தது, குடும்ப பகை அல்லது வியாபார பகை இருந்தது, அதன் மீது சண்டையிடுகின்றனர். இதன் மூலம் ஜலசாவுடைய நோக்கம் மற்றும் புனிதத்தன்மையை பாலாக்கிவிட்டனர், புனிதத்தன்மையை பாலாக்குகின்றனர். அல்லது வெளியே சென்றவுடன் நாம் எதற்காக வந்திருக்கின்றோம், என்ன செய்துவிட்டு செல்கின்றோம் என்பதனை மறந்து விடுகின்றனர். ஆக மற்றவர்கள் முன்னிலையில் மட்டும் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும் என்று போதனை வழங்கப்படவில்லை. அது மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் மட்டும் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளுங்கள் என்று கூறவில்லை. திருக்குரான் பைனஹும், அதாவது அன்பு மற்றும் கருணையை தமக்கிடையில் ஏற்படுத்துங்கள், முன்பை விட அதிகமாக ஏற்படுத்துங்கள், மற்றவர்களிடம் காட்டுவதனை விட அதிகமாக அன்பு காட்டுங்கள் என்று கூறுகின்றது. இதனை பற்றி மிகவும் அதிகமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வகையில் நம்மில் ஒவ்வொருவரும் தம்மை ஆய்வு செய்து பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். பிறகு அன்னாரது ஜமாத்தில் இணைந்து அன்னாருடைய போதனையின்படி செயல்பட முயற்சிப்பவர்களுக்கு நற்செய்தி வழங்கியவாறு அன்னார் கூறுகின்றார்கள். அல்லாஹு தஆலா திருக்குறானில் கூறுகின்றான், வழங்கப்பட்டதாகும். நான் உங்களுக்கு நற்செய்தியினை வழங்குகின்றேன். மசீஹ் இயேசுடைய பெயரால் வரக்கூடிய இப்னு மரியமுக்கும் அல்லாஹ் இதே வார்த்தையை கூறிதான் நற்செய்தியினை வழங்கியிருக்கின்றான். ஆக நீங்கள் சிந்தியுங்கள், என்னுடன் தொடர்பு கொண்டு இந்த மிகப்பெரிய வாக்குறுதி மற்றும் மிகப்பெரிய நற்செய்தியுடன் இணைய விரும்புகின்றீர்கள் என்றால் அவர்கள் அம்மாராவுடைய நிலையில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்க முடியுமா? தீமையில் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக இருக்க முடியுமா? முடியாது, ஒருபோதும் முடியாது. அல்லாஹு தாலாவுடைய இந்த வாக்குறுதிக்கு உண்மையான கண்ணியம் அளிக்கக்கூடிய மக்கள், என்னுடைய விஷயங்களை கதைகளை போன்று கருதாதவர்கள் நினைவில் கொள்ளுங்கள், உள்ளத்தால் கேளுங்கள். நான் மீண்டும் ஒருமுறை என்னுடன் தொடர்பு கொண்டவர்களை நோக்கி கூறுகின்றேன், அந்த தொடர்பு ஒரு சாதாரண தொடர்பு கிடையாது, மாறாக இது ஒரு உறுதியான தொடர்பு ஆகும். இது எப்படிப்பட்ட தொடர்பு என்றால், இதனுடைய தாக்கம் எனக்கு மட்டும் கிடைப்பதில்லை, மாறாக உலகில் உண்மை மற்றும் சத்தியத்தின் ஆன்மாவை கொண்டு வந்த அந்த தூய மாணவி வரை சென்றடைகின்றது. இந்த விஷயங்களின் தாக்கம் எனக்கு மட்டும் கிடைப்பதாக இருந்தால் இதனை பற்றி எந்த விதமான வருத்தமும் கவலையும் அடைந்திருக்க மாட்டேன். ஆனால் இது இங்கு வரை நின்றுவிடவில்லை, மாறாக இதனுடைய தாக்கம் நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை மேலும் இறைவன் வரை சென்றடைகின்றது. ஆக இப்படிப்பட்ட நிலையில் மிகவும் கவனத்துடன் கேளுங்கள். நீங்கள் இந்த நற்செய்தியிலிருந்து பங்கு பெற விரும்பினால், அதற்குரியவராக ஆக விரும்பினால், இவ்வளவு பெரிய வெற்றி, அதாவது காஃபிர்கள் மீது மறுமை நாள் வரை வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்ற தாகம் உங்களுக்கு இருக்கும் என்றால், நான் இதனை மட்டும் கூறிக்கொள்கின்றேன், இந்த வெற்றி லவ்வாமாவுடைய நிலையிலிருந்து கடந்து முத்துமைன்னாவுடைய மினாரா வரை சென்றடையாதவரை கிடைக்கப்படாது. நான் இதனை விட அதிகமாக வேறெதுவும் கூறப்போவதில்லை. நீங்கள் இறைவன் புறமிருந்து வந்துள்ள நபருடன் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளீர்கள். ஆகையால் அவர் கூறக்கூடிய விஷயங்களை உள்ளத்தின் காதுகளால் கேளுங்கள். அதன்படி செயல்படுவதற்கு எப்போதும் தயாராக இருங்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு நிராகரித்த மக்களுடன் சேர்ந்து நிரந்தரமான தண்டனையை பெற்றவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடன் சீர்திருத்தம் வேண்டுவது மற்றும் தனது ஆற்றல்களை செலவழிப்பதுதான் ஈமானின் பாதைகள் ஆகும். ஹதீஸ் ஷரீஃபில் வருகின்றது, எவர் உறுதியுடன் துவாவுக்காக தனது கைகளை உயர்த்துவாரோ அல்லாஹ் அப்படிப்பட்டவருடைய துவாவை மறுக்க மாட்டான். ஆக இறைவனிடம் வேண்டுங்கள், உறுதியுடன் உண்மையான உள்ளத்துடன் வேண்டுங்கள். என்னுடைய அறிவுரை மீண்டும் இதுவே ஆகும், அதாவது நல்லொழுக்கத்தினை வெளிப்படுத்துவதே தனது கராமாத்தை அதாவது அற்புதங்களை வெளிப்படுத்துவதாகும். நான் அற்புதங்களை வெளிப்படுத்தக்கூடியவனாக ஆக விரும்பவில்லை என ஒருவர் கூறினால் நினைவில் கொள்ளுங்கள், ஷைத்தான் அவரை ஏமாற்றுகின்றான். கராமத் என்றால் ஆணவம் மற்றும் தற்பெருமை என்ற பொருள் கிடையாது. மாறாக கராமத் மூலம் மக்களுக்கு உண்மை மற்றும் சத்தியம் வெளிப்படும், மேலும் நேர்வழி கிடைக்கும். நான் மீண்டும் உங்களிடம் கூறுகின்றேன், ஆணவம் தற்பெருமை போன்றவை கராமத்தில் அதாவது அற்புதத்தில் அடங்காது. இது ஷைத்தானின் வழிகடல் ஆகும். பாருங்கள், உலகில் பல்வேறு பகுதிகளில் தென்படக்கூடிய கோடிக்கணக்கான முஸ்லிம்கள், இவர்கள் வாளின் தாக்கத்தினால் அல்லது வலுக்கட்டாயமாகவா முஸ்லிமானார்கள்? இல்லை, இது முற்றிலும் தவறாகும். இஸ்லாத்தின் கராமத்துகள் அற்புதங்கள் தான் இவர்களை இஸ்லாத்தின் பால் இழுத்து வந்தன. கராமத்தில் பல வகைகள் பல பிரிவுகள் உள்ளன. அதில் ஒன்று நல்லொழுக்க கராமத்தாகும். இது ஒவ்வொரு மைதானத்திலும் வெற்றி பெறக்கூடியதாகும். நல்லொழுக்கத்தினை வெளிப்படுத்துங்கள், பிறகு அதுவே கராமத்தாக அதாவது அற்புதமாக ஆகிவிடும். முஸ்லிமானவர்கள் உண்மையாளர்களின் கராமத்துகளை அற்புதங்களை மட்டுமே பார்த்து வந்தனர். அதனது தாக்கம்தான் அவர்கள் மீது ஏற்பட்டது. அவர்கள் இஸ்லாத்தினை கண்ணியத்துடன் பார்த்தார்கள், அவர்கள் வாளினை பார்க்கவில்லை. மிகப்பெரிய அறிஞர்களுக்கு அந்த விஷயத்தினை ஒப்புக்கொள்ள வேண்டியது வந்தது. அதாவது இஸ்லாத்தின் உண்மைத்துவத்தின் ஆன்மா எவ்வளவு உறுதியானதென்றால் அது ஏனைய சமுதாயங்களை இஸ்லாத்தின் பால் வருவதற்கு கட்டாயப்படுத்தியது. ஆக போதனைகளுக்கேற்ப உங்களுடைய அமல்கள் இருந்தால், நமது ஒவ்வொரு சொல்லும் செயலும் திருக்குறானுடைய போதனைகளுக்கேற்ப இருந்தால், மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்த்ததை போன்று இருந்தால், பிறகு இது தப்லீகிற்கான மிகப்பெரிய வழியாக அமைந்துவிடும். பாகிஸ்தானியர்களில் அல்லது பிஜியை சேர்ந்தவர்களில் எண்ணிக்கை அதிகமாவதனால் மட்டும் அகமதியத் பரவிவிடாது. மாறாக உள்ளூர் மக்களிடம் தப்லீக் செய்வதற்கு மக்களது கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் நமது அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுவும் ஜலசாவின் மாபெரும் நோக்கமாகும். ஆக இறையச்சத்தில் முன்னேறுவது, உயர் நல்லொழுக்கத்தினை வெளிப்படுத்துவது, அல்லாஹுடன் தொடர்பு கொள்வது, துவாக்கள் மற்றும் தொழுகின் பக்கம் கவனம் போன்றவைகள்தான் ஜமாத் உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஜமாத் என்ற ரீதியிலும் ஜமாத்திற்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஜமாத்தின் முன்னேற்றத்தில் இந்த தரத்தை அடைய முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் இது இணைக்கும். ஜலசாவுடைய இந்த சூழலில் இந்த நாட்களில் தன்னை ஆய்வு செய்யுங்கள். ஒவ்வொரு அகமதியும் தன்னை ஆராய வேண்டும். அதாவது நாம் எந்தளவு மஸீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழங்கிய அறிவுரை மற்றும் எதிர்பார்ப்புகளின்படி செயல்பட முயற்சிகின்றோம் என்பதனை பார்க்க வேண்டும். ஒவ்வொரு அகமதியும் முயற்சி செய்ய வேண்டும். நாம் இந்த விஷயங்களின்படி செயல்பட்டு அதாவது மஸீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது ஜமாத்திற்காக செய்த துவாக்களுக்கும் வாரிசாக வேண்டும். இந்த நாட்களில் அதிகமாக துவாக்கள் செய்யுங்கள். அல்லாஹுவின் கருணைக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் நமக்கு ஜலசாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பினை வழங்கி நமது சீர்திருத்தத்திற்காக மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தியுள்ளான். நாம் அல்லாஹுவின் அருளிலிருந்து பலன் பெறாத மக்களை போன்று ஆகிவிடக் கூடாது என்பதற்காக துவா செய்யுங்கள். மேலும் அல்லாஹுவின் அருளை பெறக்கூடிய மக்களில் நாமும் இணைய வேண்டும் என துவா செய்யுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக. நாம் இந்த நாட்களிலிருந்து முழுமையாக பலன் பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும். மேலும் அதில் மஸீஹ் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துவாக்களுக்கு வாரிசாக வேண்டும். தொழுகைகளுக்கு பிறகு நான் ஒரு ஜனாசா காயிப் தொழுகையை தொழ வைப்பேன். இது கண்ணியத்திற்குரிய சாஹிப்ஜாதி அமத்துர் ரஷீத் பேகம் சாஹிபாவுடைய ஜனாசாவாகும். இவர்கள் ஹசரத் முஸ்லீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் சையிதா அமத்துல் ஹை பேகம் சாஹிபாவுடைய மகள் ஆவார்கள். கண்ணியத்திற்குரிய மர்ஹூம் மியா அப்துல் ரஹீம் அகமது சாஹிபுடைய மனைவி ஆவார்கள். இவர் செப்டம்பர் 30 மேரிலாண்டில் தனது 95 வயதில் மரணமடைந்துள்ளார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். இவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பேத்தி ஆவார்கள். மேலும் நான் கூறியது போன்று ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மகள் ஆவார்கள். இதனை போன்று ஹஜ்ரத் 3வது கலீஃபத்துல் மஸீஹ் மற்றும் 4வது கலீஃபத்துல் மஸீஹுடைய சகோதரி ஆவார்கள். என்னுடைய சிறிய தாய் ஆவார்கள். ஆக முதல் கலீஃபத்துல் மஸீஹ் முதல் தற்பொழுது வரை இவர்களுக்கு கலீஃபாக்களுடன் தொடர்பு இருந்தது. எனக்கு இவர்களுடன் அன்பான தொடர்பு முதலிலும் இருந்தது. 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் என்னை அமீராகவும் நாசிர் ஆலாவாகவும் நியமித்த நேரத்தில் இவர்களது அன்புடன் மரியாதையும் இணைந்துவிட்டது. கலீஃபாவாக ஆன பிறகு இந்த தொடர்பில் ஒரு அற்புதமான நிலை ஏற்பட்டது. அது மிகவும் ஆச்சரியத்திற்குரியதாக இருந்தது. மிகவும் மகிழ்ச்சியுடன் பழகக்கூடிய சிறந்த நல்லொழுக்கங்களை கொண்ட பெண்மணி ஆவார்கள். அல்லாஹு தாலா இவரது தரஜாவை உயர்த்துவானாக. அகமதி சிறு பெண் பிள்ளைகளான நாசிராத்துகள் மீது ஒரு வகையில் இவர்களது கருணையும் உள்ளது. அது அகமதியத்தின் வரலாற்றில் பதிவும் செய்யப்பட்டுள்ளது. 1939 அகமதி சிறு பிள்ளைகளுக்கான மஜ்லிஸ் நாசிராத்துல் அகமதியா நிறுவப்பட்டது. இதற்கு முதல் பொறுப்பாளர் கண்ணியத்திற்குரிய ஆசிரியை மைமுனா சூஃபியா சாஹிபா ஆவார்கள். செயலாளராக சாஹிப்சாதி அமத்துர் ரஷீத் சாஹிபா தான் இருந்தார்கள். இந்த திட்டத்தினை இவர்கள் தான் எடுத்துரைத்தார்கள். அவர்கள் கூறினார்கள், நான் மார்க்க கல்வி பயின்று வந்த போது என்னுடைய உள்ளத்தில் பெண்களுக்கு தாலீம் வழங்குவதற்கு லெஜினா இமாயில்லா என்ற அமைப்பு உள்ளது. இதனை போன்று சிறிய பெண் பிள்ளைகளுக்கு என்று ஒரு மஜ்லிஸ் இருக்க வேண்டும் என தோன்றியது. இதன்படி கண்ணியத்திற்குரிய சைஃபுர் ரஹ்மான் சாஹிபுடைய மனைவி, கண்ணியத்திற்குரிய ஹாபிஸ் பஷீருத்தீன் உபைதுல்லா சாஹிபுடைய மனைவி மற்றும் தனது வகுப்பின் ஒரு சில சகோதரிகளிடம் இதனை பற்றி கூறினார்கள். நாங்கள் அனைவரும் சேர்ந்து இதனை பற்றி கூறினேன். நாங்கள் அனைவரும் சேர்ந்து சிறு பெண் பிள்ளைகளுக்கென்று ஒரு அஞ்சுமனை அதாவது அமைப்பை ஏற்படுத்தினோம். அதற்கு 2வது கலீஃபத்து மஸீஹுடைய அனுமதியுடன் நாசிராத்துல் அஹமதியா என பெயர் சூட்டப்பட்டது. சம்பவம் இவ்வாறாகவும் ஒரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது 2வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அந்த வழியே சென்றார்கள். அப்போது இது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு நவ்ஜவான் லெஜினா என்ற ஏதோ ஒரு பெயரை கூறி அஞ்சுமன் என்று கூறினார்கள். அதற்கு ஹுசூர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். பிறகு இவர்களது ஆசிரியருடைய வழிகாட்டலுக்கிணங்க அனுமதி பெற்றார்கள். அதன் பின்னர் 2வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் நாசிராத்துல் அஹமதியா என பெயர் சூட்டினார்கள். இவர்களை பற்றி ஒவ்வொருவரும் இதனைத்தான் கூறுகின்றார்கள். அதாவது மிகவும் எளிமையான ஏழைகளை பராமரிக்கக்கூடிய பெண் ஆவார்கள். இவர்களிடம் விருந்தோம்பல் பண்பு மிகவும் அதிகமாக காணப்பட்டது. குறிப்பாக ஜலசா நாட்களில் தனது முழு வீட்டையும் விருந்தினர்களுக்காக கொடுத்துவிட்டு ஒரு ஸ்டோரில் குடும்பத்தினர் அனைவரும் தங்கி வந்தனர். சில சமயங்களில் நானும் பார்த்திருக்கின்றேன், ஸ்டோரில் கூட கிடையாது, மாறாக விருந்தினருடைய பொறுப்பில் வீட்டை கொடுத்துவிட்டு வெளியில் ஒரு கூடாரம் அமைத்து அதில் குடும்பத்தினருடன் தங்கி வந்தனர். விருந்தினர்களுக்கு மிகவும் அதிகமாக பணிவிடை செய்து வந்தார்கள். இது இவரிடம் இருந்த அசாதாரணமான பண்பு ஆகும். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஒரே மாதிரியான விருந்தோம்பல் தான் செய்து வந்தார்கள். ஏழைகளை பராமரிக்கக்கூடிய, ஏழைகளை அதிக அளவு கவனத்தில் கொள்ளக்கூடிய, மிகவும் அனுதாபத்துடன் பழகக்கூடிய பெண்மணி ஆவார்கள். இவர்கள் வளர்த்த பிள்ளைகள் பலர் எங்களே தனது மகன் மகள் போன்றுதான் வளர்த்தார்கள் என கூறுகின்றனர். அவர்களுக்கு நல்ல பள்ளிக்கூடத்தில் கல்வி பயிற்சித்தார்கள், வீட்டில் நல்ல முறையில் வைத்திருந்தார்கள், நல்ல ஆடைகளை அணிவித்தார்கள். மேலும் அவர்களது உணவினை கவனித்துக் கொள்வார்கள். இவர்கள் பல அநாதை பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாட்டையும் செய்துள்ளார்கள். நான் இவர்களை போன்று ஏழைகளை பராமரிக்கக்கூடிய மக்களை மிகவும் குறைவாகவே பார்த்துள்ளேன். வீட்டில் ஏதாவது ஏழை அல்லது அநாதையை வளர்ப்பதற்கு பொறுப்பு எடுத்துக்கொண்டால் பிறகு அவர்களை தனது பிள்ளைகளை போன்று பார்த்து வந்தார்கள். அல்லாஹ் இவர்களது தரஜாவை உயர்த்துவானாக, கருணையுடன் நடப்பானாக, இவர்களுக்கு மன்னிப்பை வழங்குவானாக. இவருக்கு 3 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். மகன் டாக்டர் மசூதீன் மன்சூர் சாஹிப் அவர்கள் அனைவரும் அமெரிக்காவில் தான் வசிக்கின்றனர். அல்லாஹ் தாலா இவர்களது பிள்ளைகளுக்கு தாய் தந்தையருடைய அடிச்சு ஒட்டை பின்பற்றி நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்பினை வழங்குவானாக.
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநூமினு பிஹி வநதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.